أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء سجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. على وجه أرلالنم நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் சலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் எம்மீது கொண்ட அருளால் நாம் இந்த இடத்திலே தீனுடைய சபையிலே அவனுடைய வசனங்கள் அவனுடைய தூதரின் பொன்மொழிகள் சொல்லப்படுகின்ற இடத்திலே எம்மை உட்கார வைத்திருக்கிறான். இது அவனுடைய அளப்பெரும் கிருபையாகும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே தற்போதுள்ள சூழ்நிலையிலே நாம் பார்த்தால் தீனுடைய சபைகள் மிக வறட்சியான ஒரு நிலையைத்தான் எட்டியிருக்கிறது. இப்படியான இடங்களுக்கு மக்கள் வருவது ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் உலக ஆசைகளும் மனோ இச்சைகளும்
பாவங்களும் மார்க்க விரோத செயல்களும் மலிந்து காணப்படுவதால் அநேகமான மக்கள் அதிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய மக்கள் விடுபட நினைக்கிறார்கள், ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் யாருக்கு அருள் செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட மக்கள் மாத்திரம்தான் இப்படியான பேரலைகளிலிருந்து தப்பி இந்த நல்ல இடங்களுக்கு சமூகம் வந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான காலகட்டத்திலே நாம் இந்த இடத்திலே வந்து மார்க்கத்தை பற்றி கேட்டு எமது உள்ளத்துக்கு என்ன நிவாரணம் மருந்து போக வேண்டுமோ அதை கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நாம் எட்டிக்கொள்வது அடைந்து கொள்வது இந்த காலத்தில் எமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வினுடைய அருள் கிஃப்டாக இருந்து கொண்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனிதர்களை அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவனுக்கு மாறு செய்யக்கூடாது என்பதற்காகவும் நிறைய இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான், வேதங்களை தந்திருக்கிறான். நோக்கம் என்னவென்று கேட்டால், இந்த உலகம் சீராக இருக்க வேண்டுமாக இருந்தால், இந்த உலகிலே மனிதர்கள் எதிர்பார்க்கின்ற அமைதி, நிம்மதி, சமாதானம் நிலவ வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்பிலே மக்கள் இந்த உலகிலே வாழ வேண்டும். எனவேதான் மனிதன் தன்னுடைய சிந்தனையால் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்றிருந்தால் அல்லாஹு தஆலா மக்களை படைத்து உலகிலே விட்டிருப்பான். ஏன்? மனிதனுக்கு முடியும் சிந்தித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்கின்ற ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. எனவே இறை தூதர்கள் என்று தேவையில்லை, வேதங்கள் என்று தேவையில்லை, மனிதன் பகுத்தறிவால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தெரிவு செய்வான் என்று அல்லாஹு தஆலா விட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. மாறாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகுக்கு வந்த செய்தியை சொல்லும் போது, லக்கத் மன்னல்லாஹ் அலல் முஃமினீன், விசுவாசிகளுக்கு அல்லாஹ் இத் பஅத ஃபீஹிம் ரசூலன், அவர்களிலே ஒரு தூதரை, ஒரு மெசேஞ்சரை அனுப்பியது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளாகும், அல்லாஹ் மோமின்களுக்கு செய்த மிகப்பெரும் கொடையாகும். எதை சொல்கிறான்? ஒரு இறை தூதர் வந்தது மிகப்பெரிய அருளாம். ஏன் அருளாம்? இறை தூதர் ஒருவர் வருவது இந்த உலகம் சீராகுவதற்கும், மக்கள் நன்மக்களாக மாறுவதற்கும், இந்த உலகிலே அமைதி நிம்மதி வருவதற்கும் ஒரு இறை தூதர் வருவதுதான் மிகப்பெரும் காரணமாக இருக்கிறது. எனவே நான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அவன் எப்படி விரும்புகிறான், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை மனிதனே சுயமாக என்ன செய்ய முடியாது, நிர்ணயிக்க முடியாது. பகுத்தறிவால் நிச்சயமாக ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிந்து கொள்ள முடியாது. எனவேதான் அல்லாஹு தஆலா இறை தூதர்கள் தேவை, வேதங்கள் தேவை, படைத்தவனுடைய வழிகாட்டல் தேவை என்பதை அல்லாஹு தஆலா எமக்கு இப்படியான வசனங்கள் மூலமாக சொல்லித் தருகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகிலே நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்கிறீர்களா? சொந்த வாழ்க்கையில் அமைதியை எதிர்பார்க்கிறீர்களா? ஏன் உலகிலே அமைதி வர வேண்டுமா என்று கேட்டால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டும், அவன் காட்டிய வழியிலே மக்கள் செல்ல வேண்டும். அவன் காட்டிய வழி எது? எந்த வழியில் சென்றால் சமூகம் சீராகும், எந்த வழியில் சென்றால் இந்த பிரபஞ்சம் சீராக இயங்கும் என்று கேட்டால், படைத்தவன் இந்த பிரபஞ்சத்தையும் மனிதனையும் யார் படைத்தானோ படைத்தவன் காட்டிய வழியில் போக வேண்டும், அப்போதுதான் அமைதி வரும். யார் படைத்தவனுடைய வழியை விட்டு மார்க்க விரோத செயல்களிலும் பாவங்களிலும் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கும் இந்த உலகிலே பிரச்சினை, பிரபஞ்சமும் பல குழப்பங்களுக்கு உள்ளாகும். ஏன் நாம் இதை சொல்கிறோம்? அருமை சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் உலகிலே பல அனர்த்தங்கள், நாம் இதுக்கு முதல் கண்டிராத குழப்பங்கள், அழிவுகளை எடுத்துக்கொண்டாலும் அனர்த்தங்கள் என்று பல அழிவுகளை நாம் கண்ணூடாகவும் எமது செவியூடாகவும் கேட்டுக்கொண்டு பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அதே போல நோய்களை எடுத்துக்கொண்டாலும் புது புது நோய்கள் உருவாகுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சில நாம் இதுக்கு முதல் கேட்டிராத நோய்கள், அதே போல அனர்த்தங்கள் அதிகம். இவைகள் எல்லாம் எதை காட்டுகின்றது என்று கேட்டால், மனிதன் படைத்த ரப்பிலிருந்து தூரமாகிக் கொண்டிருக்கிறான், படைத்த நாயனுடைய வழியிலிருந்து தூரமாகிக் கொண்டிருக்கிறான். மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு தன்னுடைய பகுத்தறிவு செய்வதுதான் சொல்வதுதான் சரி என்று போய்கொண்டிருக்கிறான். பாவ செயல்கள் இந்த உலகிலே அதிகரித்து விட்டன என்பதைத்தான் காட்டுகின்றது. ஏனென்று கேட்டால், மொத்தத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி தருகிறான். என்ன சொல்கிறான்? வஹரல் ஃபசாத் ஃபில் பர்ரி வல் பஹர், நிலத்திலும் நீரிலும், பூமியிலும் நிலப்பரப்பிலும் நீர்பரப்பிலும் எல்லா இடங்களிலும் குழப்பங்கள் தோன்றிவிட்டது. குழப்பம் தோன்றிவிட்டதாம். அதற்கு அல்லாஹு தஆலா காரணத்தையும் சொல்கிறான், ஏன் தோன்றிவிட்டது. அப்ப சரிவர பார்த்தால் அமைதியாக இருக்கணுமா? இந்த உலகம் எல்லாமே அமைதியாக இருக்கணும், இதுதான் படைத்தவனுடைய விருப்பம். ஆனா படைத்தவன் சொல்கிறான் அப்படி இல்லை, குழம்பி போயிருக்கிறது, நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. அத பூமியில் மாத்திரமல்ல நில நீரிலும் இருக்கிறது, குழப்பங்கள் உருவாகிவிட்டன. என்ன காரணம், ஏன் இப்படியா நிலைமை? அல்லாஹ் சொல்கிறான் பிமா கஸபத் ஐதின் நாஸ், இதற்கு காரணம் மனிதனா. அல்லாஹு தஆலா மனிதனை சொல்வதன் மூலம் விளங்குகிறது, ஏனையவை அவர் அதற்கான காரணங்களாக இருக்கவில்லை. மனித இனம் மாத்திரம்தான் இதுக்கு காரணம். ஏன் ஏனையவை மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில்லை? மனிதன் அல்லாத படைப்புகள் எதுவுமே படைத்தவனுக்கு மாறு செய்வதில்லை, படைத்தவனை மறந்து செயற்படுவதில்லை. மாறாக அதை அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்கிறான். ஏனைய படைப்புகளை என்னை துதித்துக் கொண்டே இருக்கின்றன, என்னை தஸ்பீ செய்கின்றன, எனக்கு அஞ்சுகின்றன என்றால் குர்ஆனில் சொல்லி தருகிறான். மனிதன் மாத்திரம்தான் பிரச்சனைக்குரியவனாக இருக்கிறான். இத்தனைக்கு மத்தியிலே மனிதனை தான் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஏனைய எல்லாவற்றையும் விட பகுத்தறிவு அறிகின்ற, சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஆற்றலை கொடுத்து மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். இப்படி இருந்தும் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை, இவ்வளவு பெரிய ஞானத்தை அடைந்த மனிதன் தான் நிறைய குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் லியுதீகஹும் பஅதல்லதி ஆமிலு. ஏன் இப்படி நடக்குது, ஏன் பிரச்சனைகள் நடக்குதாம்? லியுதீகஹும் பஅதல்லதி ஆமிலு, அவர்கள் செய்கின்ற ஒரு சிலருக்கு தண்டனையாக. எப்படி சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? அவர்களுடைய செயல்களில் ஒரு சிலருக்கு தண்டனையாகத்தான் நாம் இந்த குழப்பங்களை பிரச்சனைகளை உருவாக்குகிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம செய்கின்ற எல்லாவற்றுக்கும் அல்ல இப்போது நடக்கின்ற தண்டனை. இப்போது நடக்கின்ற சில அழிவுகள், இப்போது நடக்கிற சில அனர்த்தங்கள், நோய்கள் எல்லாம் மனிதன் செய்கின்ற சகல பாவங்களுக்கும் தண்டனை அல்ல. ஏன் சகலதுக்கும் தண்டனை இல்லை? ஏன் அல்லாஹ் தஆலா சிலதுக்கு தண்டனை என்று சொல்கிறான்? எல்லாவற்றையும் தண்டிக்க நினைத்தால் நிச்சயமாக இந்த உலகிலே இந்த உலகம் இயங்காது, மனித இனம் எல்லாமே அழிந்துவிடும். மனிதனை போன்று அல்லாஹு தஆலா படைத்த நாயன் தண்டிக்க நினைத்தால் இந்த உலகிலே யாரும் வாழ முடியாது. ஏன்? மனிதன் கோபத்தில் முந்துபவனாக இருக்கிறான், தீவிரமாக கோபப்படுபவனாக இருக்கிறான். சொந்த பிள்ளையாக இருந்தாலும் பாவம் தவறு செய்கின்ற போது திடீரென தட்டி விடுகிறான், இது மனித இயல்பு. ஆனால் படைத்த நாயன் தன்னை பற்றி சொல்கிறான், அல்லாஹு தஆலா தன்னிடத்திலே அரசிக்கு கீழே எழுதி வைத்திருக்கிறான். எப்படி தெரியுமா? என்னுடைய கோபத்தை விட மனுஷனே உனக்கு கோபம் தான் வந்தும், திடீரென நீ அவசரப்பட்டு செயலாற்றுவாய். ஆனா படைத்த நாயன் சொல்கிறான், நான் எப்படி தெரியுமா எழுதி வைத்திருக்கிறேன், இது எழுதப்பட்ட ஒரு முடிவு. என்ன? நான் கோபப்பட மாட்டேன், என்னுடைய அருள், என்னுடைய மன்னிக்கும் தன்மை, என்னுடைய இரக்கம்தான் முந்தி நிற்கும் என்பது எழுதப்பட்ட முடிவு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் தன்னை பற்றி சொல்கின்ற போது. எனவேதான் இந்த விடயத்தின் காரணமாகத்தான் நாம் எல்லோரும் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான் அவர்கள் செய்ய குற்றத்திற்கு ஒரு சிலருக்கு தண்டனை ஆகத்தான். அப்ப எல்லாவற்றுக்கும் தண்டனை என்றால் எடுத்ததுக்கெல்லாம் குற்றம் முடித்தால் நாம் வாழ முடியாது. எனவே மனிதன் உலகிலே வாழ்வதே அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளாகும். அவன் மனிதனை போல நடக்க நினைத்தால் அல்லாஹு தஆலா இந்த உலகில் எதுவுமே இருக்க முடியாது. எனவேதான் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான் வலவ் யுஆஹிதுல்லாஹு அன்னாஸ பிதுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாபத்தின். அல்லாஹ் மனிதர்கள் செய்கின்ற குற்றங்களை குற்றம் பிடிக்க நினைத்தால், தண்டிக்க நினைத்து விட்டால் மா தரக அலைஹா மின் தாபத்தின், இந்த நிலப்பரப்பிலே எந்த ஊர்வனையும் வாழ முடியாது, எல்லாமே அழிந்துவிடும். மனிதனுடைய தண்டனைக்கு இந்த உலகிலேயே அல்லாஹு தஆலா குற்றம் முடிக்க நினைத்தால். எனவேதான் இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கிறான், وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم. உங்களுக்கு நடக்கின்ற முசீபத்துக்கள் எல்லாம் இது நீங்கள் செய்த குற்றங்களுக்காகத்தான். ஆனா இது எல்லாத்துக்கும் அல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான் இது எல்லாத்துக்கும் அல்ல. فبما كسبت أيديكم ويعفو عن كثير. அநேகமானவற்றை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவதாக சொல்கிறான். நிறைய விஷயங்களை நாங்கள் மன்னித்து விடுகிறோம், ஒரு சிலருக்கு தான் இப்படியான தண்டனை என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகிலே மனிதன் நிம்மதியாக இந்த பிரபஞ்சம் குழப்பம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் வாழ வேண்டுமா இருந்தால் அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடாது, அவன் மார்க்க முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். இந்த ஒரு நிபந்தனை நிறைவேற்றப்பட்டால் இந்த உலகிலே குழப்பம் இருக்காது, பிரச்சனை இருக்காது. எனவேதான் மறுமை நாள் நெருங்கியவுடன் இந்த உலகிலே நல்ல மக்கள் குறைந்து கொண்டே போவார்கள். மறுமை நாள் நெருங்க நெருங்க இந்த உலகின் முடிவு நெருங்க நெருங்க நிறைய மக்கள் நல்ல மக்கள் குறைந்து கொண்டே போவார்கள். ஃபித்னாக்கள், குழப்பங்கள், ஃபித்னா என்றால் மார்க்கத்தை குழப்புகின்ற விஷயங்கள், ஈமானை பறிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகரித்துக் கொண்டு போகும். எனவே நல்ல மக்கள் குறைவாக இருப்பார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லம் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியிலே சொல்கிறார்கள், மறுமை நாள் நெருங்கினால் பூமி அதிர்ச்சி பூகம்பங்கள் அதிகரிக்குமா? பூமி அதிர்ச்சி அதிகமாக நிகழாத வரை மறுமை நாள் நடக்காது. என்னத்தை காட்டுகின்றது? மறுமை நாள் நெருங்க நெருங்க அதிகமாக நல்ல மக்கள் இருக்கவே மாட்டார், எனவேதான் குழப்பங்கள் அதிகரிக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தீனை அமுல்படுத்த வேண்டும், மார்க்க விரோதத்தை குறைக்க வேண்டும், மற்ற மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய வழிமுறையை சொல்ல வேண்டும். ஏன்? இது எல்லோருக்கும் பிரயோஜனம். எனவேதான் இதை இன்னும் விளங்கப்படுத்துவதாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு தெரியும் இந்த பூமியை, இந்த பூமி மறுமையினால் நெருங்கியதன் பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார்கள். மரணித்திருக்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார்கள். சரியா? பிழை. எனவே உயர்த்தப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் பூமிக்கு இறங்குவார்கள். இதை நாம் ஏன் கேட்டோம் என்று கேட்டால், நீங்க நிதானமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா என்பதை பரிசோதிப்பதற்காக வேண்டித்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானிலே இருந்து பூமிக்கு வருவார்கள். ஏன்? அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்கள் மரணிக்காமல் இந்த பூமி அழியாது. ஏன்? மனிதனாக பிறந்த எல்லோரும் மரணித்துத்தான் ஆக வேண்டும். அதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விதிவிலக்கல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கல்ல. எனவே அல்லாஹு தஆலா அந்த நியதியை நிறைவேற்றும் முகமாக இந்த பூமிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களை இறக்குவான். அவர்கள் வருகின்ற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பூமி அநீதியால, அட்டகாசத்தால, பாவத்தால நிரம்பி வழி, அநீதியால் நிரம்பி போயிருக்கும். எல்லா இடத்திலும் அநீதி தான் நிலவும், நல்ல மக்களுக்கிடம் இருக்காது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறுமையின் அடையாளங்களை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? நல்ல மக்களை நம்ப மாட்டார்கள், நம்பிக்கையா நடக்கிற மக்களுக்கு வரவேற்பு இருக்காது. யாரு இரட்டை வேடம் போட்டு நம்பகமற்ற முறையிலே நடக்கிறாரோ அவனுக்கு தான் இடம் இருக்கும். எனவே அப்படியான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பொய் அதிகரிக்கும். எனவேதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் அநீதி, அநீதி சர்வதேச மட்டத்திலே முஸ்லீம்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி, முஸ்லீம்கள் என்றால் ஒரு அளவுகோல், முஸ்லீம் அதாவது குழுக்கள் என்றால் ஒரு அளவுகோல், முஸ்லீம் நாடுகள் என்றால் ஒரு அளவுகோல், ஏனைய நாடுகள் என்றால் ஒரு அளவுகோல், இப்படி அநீதி நிரம்பி போயிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலகட்டத்திலே தான் இறைவனை நாம் பார்க்கிறோம், அநீதி கூட கூட, மார்க்க விரோத செயல்கள், பாவ செயல்கள் கூட கூட, எல்லாவற்றிலுமே ஒரு அபிவிருத்தி இல்லை. மக்கள் எல்லாம் எதிலுமே அபிவிருத்தி, நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதன் எவ்வளவு உழைத்தாலும் தேடினாலும் அவன் இன்னும் தேவை, அவனுடைய தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சம்பளம் கூட கூட தேவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எதில் நிம்மதி தேவை என்று மனிதன் அலைகிறானோ அதிலே நிம்மதி இல்லை. யாரும் இன்று நான் நிம்மதியாக வாழ்கிறேன், எனக்கு போதும் என்று சொல்பவர்கள் இல்லை. ஒரு சில விரலிட்டு எண்ணக்கூடிய அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற மக்கள் தான் இருக்கிறார்களே தவிர அநேகமாக இப்படித்தான் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு கட்டத்திலே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வருவார்கள். வந்து இந்த பூமியிலே மார்க்கத்தை அதிகாரபூர்வமாக நிலைநாட்டுவார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போதும், பன்றிகளை ஒழித்து கட்டுவார்கள், சிலுவைகளுக்கெல்லாம் சிலுவை வணக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். எனவே ஏன் யாரை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, யாரை வைத்து சிலுவை வணங்கினார்களோ, அதே ஆளின் கையினால் அல்லாஹு தஆலா அந்த சிலுவைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். எந்த சமூகத்துக்கு அல்லாஹ் பன்றியை ஹராமாக்கி இருந்தானோ, அந்த சமூகம் வேதத்தை புறந்தள்ளி அதை ஒரு புனிதமான ஒரு ஒரு மிருகமாக அதை எடுத்து வணங்கி கொண்டிருக்கிறார், உண்டு கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்களின் கையினாலே அல்லாஹு தஆலா அதற்கு முடிவு கட்டுவான். இப்படி மார்க்கம் சகல துறையில் அமல்படுத்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்க சட்டங்கள். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே இடம்பெற்றுள்ள செய்தியிலே பார்க்கிறோம், அதே போன்று சஹி முஸ்லிமிலே அஹ்மதில் இடம்பெற்றுள்ள செய்தியிலே பார்க்கிறோம், இப்படி மார்க்கம் அமுல்படுத்தப்பட்டவுடன், இப்ப நமக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் இருந்த எதுவுமே இப்போது கிடையாது. நாள் செல்ல செல்ல எல்லாமே சுருங்கி கொண்டு தான் போகுது. மனிதர் மக்களை பார்த்தாலும், ஆரம்பத்திலே நீங்கள் ஒரு 400-300 ஆண்டுகளுக்கு முதல் சென்று பார்த்தால் வலிமை மிக்க மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று பார்த்தால் இல்ல, மக்களுடைய அளவு, அவங்களுடைய பலம் எல்லாமே குறைந்து கொண்டுதான் போகிறது. இது மனித படைப்பை. இனி பல வகைகள் என்று எதை எடுத்து பார்த்தாலும் குறைந்து கொண்டுதான் போகிறது. ஏனென்று கேட்டால், இதற்கெல்லாம் காரணம் மார்க்க அடிப்படையில் சிந்திக்கின்ற போது மனிதனுடைய மார்க்க விரோத செயல்கள் அதிகரிப்பதன் காரணமாக. எனவேதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். அப்ப எல்லா இடமும் சாந்தி, சமாதானம், அமைதி, இதுதான் நிலவும். எல்லா இடமும் இப்படித்தான் இருக்கும். அநீதி கிடமே இருக்காது. மார்க்கம் முழுமையாக அமல்படுத்தப்படும். இப்படி நடந்த உடன் இப்ப முடிவு வரப்போகுது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த உலகில நீங்க நிம்மதியாக வாழ வேண்டுமா இருந்தால், அமைதி வர வேண்டுமாக இருந்தால், பரக்கத்து வர வேண்டுமாக இருந்தால், பூமியிலே எல்லாவற்றிலும் அபிவிருத்தி இருக்க வேண்டுமா இருந்தால் மார்க்கத்தை அமுல்படுத்துங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மார்க்கத்தை அமுல்படுத்தியதன் பின்னால் அல்லாஹு தஆலா சொல்லுவானான், இப்போது அல்லாஹ் பூமிக்கு மீண்டும் கட்டளை இடுவானாம். பூமி என்ன செய்தாம், அதில் உள்ள அபிவிருத்திகளை எல்லாம் அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறான், வெளிவிடுவதில்லை. ஏன் வெளிவிடுவதில்லை? வெளிவிடுவதற்கு பூமியிலே வாழ்வர்கள் தகுதி இல்லை. பூமியிலே அல்லாஹ் வைத்திருக்கின்ற பரக்கத்துக்களை அனுபவிக்க பூமியின் மேல் வாழ்வர்கள் அருகதையற்றவர்கள், பாவிகள். எனவே அது உள்வாங்கிக் கொண்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இந்த இளமையை மாற்றி அமைத்ததன் பின்னால் அல்லாஹு தஆலா பூமிக்கு கட்டளை எடுக்கிறான், அம்பிதி தமரக்கி, தமரத்தக்கி, உனக்குள் இருக்கின்ற கனி வகைகளை எல்லாம் வெளியிலே தள்ளு, வருத்தி பரக்கத்தக்கி, உன்னுள் தங்கியிருக்கின்ற பரக்கத்துக்கள் அபிவிருத்துகளை எல்லாம் வெளியிலே தள்ளிவிடு. இப்போது எல்லா துறைகளிலும் எல்லாவற்றிலும் பரக்கத்துகள் அதிகமாகும், அபிவிருத்தி உண்டாகும். ஏன்? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை முழுமையாக எல்லாவற்றிலும் அமல்படுத்தியன் காரணமா. இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபயௌமஇதின், அந்த காலகட்டத்திலே, தஅக்குலுல் இஸாபத்து மினர் ருமானதி, ஒரு மாதுளங்கனியிலிருந்து ஒரு பெருங்கூட்டத்தினர் சாப்பிடுவார்கள். ஒரு மாதுளங்கனி எந்த அளவுக்கு பெருசா இருக்குமா, ஒரு பெருங்கூட்டம் சாப்பிடுற அளவுக்கு மாதுளங்கனி பெருத்திருக்குமா. இப்போது ஒரு ஆளுக்கு தின்பதற்கு கூட உண்ணுவதற்கு கூட போதாது. ஆனால் மார்க்கத்தை அமுல்படுத்தியதன் விளைவாக அல்லாஹ் எப்படியான பரக்கத்தை உருவாக்குவானாம், ஒரு மாதுளங்கனியால் ஒரு பெருங்கூட்டம் சாப்பிடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், வயஸ்தல்லூன பிகஹ்ஃபிஹா, அல்லது பிகஹ்ஃபிஹா, அதனுடைய மேல் அந்த தோலை குடையாக யூஸ் பண்ணுவார்கள். அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும். அப்படியான அபிவிருத்தி உண்டுவாகும். வைபாரக்கு ஃபிர் ரிஸில், பாலிலே அல்லாஹு தஆலா அபிவிருத்தியை உண்டாக்குவான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு ஒட்டகையின் பாலிலிருந்து ஒரு பெருந்தொகையான மக்கள், ஒரு பெருங்கூட்டத்தினர் ஒரு ஒட்டகை பாலையே குடித்து முடிப்பார்கள். அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு மாட்டின் பாலை கறந்து ஒரு கபீல, ஒரு கோத்திரம் உள்ளாக குடிக்கலாம், முடியாது. அந்த அளவுக்கு அபிவிருத்தி உண்டாகுமா? அப்படி என்றால் ஒரு ஒட்டகப்பாலை ஒரு கபீலாவை விட பெருந்தொகையானவர்கள் குடிப்பார்கள். அர்த்தம் மீண்டும் சொல்கிறார்கள், ஒரு ஆட்டின் பாலை கறந்து ஒரு கபீலாவில் உள்ள ஒரு உட்பிரிவு ஒரு அதாவது ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தினர் ஒரு ஆட்டு பாலை வைத்து ஒரு பசி தீர்க்கின்ற அளவு குடிப்பார்கள், அந்த அளவுக்கு அபிவிருத்தி உண்டாகும் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து மார்க்கத்தை இந்த பூமியிலே எல்லா விஷயத்திலும் அமுல்படுத்தி அல்லாஹ்வுடைய கோபத்தை அவனுக்கு முரணான செயல்கள் பாவங்களை முழுமையாக குறைத்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா மீண்டும் இந்த அபிவிருத்தியை பூமியிலிருந்து வெளியாக்குகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் உருவாக்குகிறோம், நாம் கண்டுபிடிக்கிறோம், நாம் நினைத்தால் உருவாக்கலாம் என்பதல்ல, அல்லாஹ்வுடைய கையிலே எல்லாம் இருக்கிறது. அவனுடைய மார்க்கம் அமுல்படுத்தப்பட்டால் எல்லாமே மனிதனுடைய பகுத்தறிவு சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இயங்கும் என்றால் இதை இயக்குபவன் ஒருவன் இருக்கிறான். அவன் இந்த அபிவிருத்திகளை அவனுடைய மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். மார்க்கம் வந்தால் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும், இப்படியான நியமத்துக்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வேதக்காரர்களை பார்த்து சொல்கிறான், யூதர்கள் தௌராத்தையும் வல் இஞ்சியில கிறிஸ்தவர்கள் இஞ்சியிலையும் உரிய முறையில் அமுல்படுத்தியிருந்தால். அப்ப இது நிபந்தனை. அல்லாஹு தஆலா என்ன நிபந்தனை போடுகிறான், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் யூதர்கள் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தையும் வல் இஞ்சில் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சிலையும் இதை செறிவர் அவர்கள் அமுல்படுத்தியிருந்தால் அவர்களுக்கு அருளப்பட்ட வசனங்களை அவர்கள் சரியான முறையில் அமுல்படுத்தி இருந்தால், இது நிபந்தனை. ஆனா அவங்க செய்யலையா, செஞ்சிருந்தால் என்ன நடந்திருக்குமாம், கீழாலும் அவர்கள் அழகாக உண்டு பருகி கொண்டிருந்திருப்பார்கள். அப்ப மேலாலும் கீழாலும் அபிவிருத்தி உருவாக இருக்கும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஆனால் அவர்கள் பொய்ப்பித்து அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பாது வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவேதான் வலுவான அஹலல் குரா ஆமனு, எந்த ஒரு கூட்டத்தினர் கிராம மக்கள் சமுதாயத்தினர் அல்லாஹ்வை உரிய முறையில் விசுவாசித்து ஈமான் சரிவர இருக்க வேண்டும். ஈமான் கொண்டோம் என்று வாயால் சொல்வதல்ல ஈமான். ஈமான் என்றால் அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது, அதற்கு ஒரு வட்டம் இருக்கிறது, அந்த வட்டத்துக்குள்ளாகணும், அதுதான் சரியான ஈமான். எனவே உண்மையான விசுவாசிகளாக மாறி வத்தகவ் கடமைகளையும் சரிவர நிறைவேற்றி குற்றங்களை மார்க்க விரோத செயல்களை தவிர்த்து வாழ்ந்தால், அப்ப ரெண்டு நிபந்தனை, ஈமான் தக்வா, அப்ப பாவங்கள் நடக்கக்கூடாது. இப்படி இருந்தால் வானத்தின் பரக்கத்துடைய வாசல்களை கதவுகளை நாம் திறந்து விடுவோம், பூமியின் பரக்கத்தினுடைய வாயில்களை திறந்து விடுவோம். இதற்கு என்ன செய்யணுமாம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட தீன், அவன் விரும்புகின்ற முறை, தீன் என்றால் என்ன, அல்லாஹ் விரும்புகின்ற வாழ்க்கை முறை, இது இந்த உலகிலே இருக்க வேண்டும், அவனுக்கு முரணான செயல் நடக்கக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகிலே ஏற்படக்கூடிய சகல பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் அழிவுகளுக்கும், அது தனி மனிதனாக இருக்கட்டும் அல்லது சமூகமாக இருக்கட்டும் இந்த உலகமாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் மார்க்க விரோத செயல்கள் அதிகரித்ததன் காரணமாக இருக்கிறது. இதை நாம் சற்று உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று உலகம் மக்கள் ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், பாவமான செயல்கள், இது அல்லாஹ்வினுடைய கோபத்தை கொண்டு வரக்கூடிய செயல்கள் என்று தெரிந்தும் கூட இதையெல்லாம் சர்வசாதாரணமாக நினைத்து செய்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களை இன்று பெரும்பாவங்களை பற்றி சொல்வது, அதாவது சிறுபாவங்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் மக்கள் பெரும்பாவங்களை கூட, இது பெரும்பாவம் தானா, இது மனிதனை நாசமாக்கி நரகிலே தள்ளக்கூடிய பாவம் தானா என்று தெரியாத அளவுக்கு அல்லது சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாம் அறியாத விதத்திலே நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு யார், அவர்கள் சஹாபி. அப்ப அந்த நேரத்திலே சொல்றாங்க, யாரை பார்த்து சொல்லியிருப்பார்கள், அவர்களை பின்பற்றி அவர்களோடு வாழ்ந்தவர்கள், அப்படி என்றால் தாபியங்களை பார்த்து சொல்லியிருப்பார்கள். சஹாபாக்களை அடுத்து வந்த சமுதாயம் தாபியங்கள். எனவே ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள், ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறார்கள். அப்போதே சொல்கிறார்கள், இன்னக்கும் லதஅமலூனா அமலன், நீங்க சில செயல்களை பாவங்களை சொல்லவும் இல்லை, பாவங்கள் என்று சொல்லல, எப்படி சொல்றாங்க, இன்னக்கும் லத்த அமலூன துனூபன், நீங்க சில பாவங்களை செய்யறீங்க அப்படி சொல்லல, எப்படி சொல்றாங்க, இன்னக்கும் லத்த அமலூன அமாலன், நீங்க சில செயல்களை செய்கிறீர்கள். அது உங்கள் பார்வையில எப்படி இருக்கிறது தெரியுமா, அதாவது முடி தலை மயிரை விட அற்பமாக இருக்கிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா, சாதாரணமான மயிரை விட அற்பமாகத்தான் கருதுகிறீர்கள். ஆனால் குன்ன நாமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த காலத்திலே இதை நாம் எப்படி பார்த்தோம் தெரியுமா, மினல் மூமிகாத், மனிதனை அழித்து நாசத்தில் தள்ளக்கூடிய பெரும் பாவங்களாக பார்த்து கொண்டிருந்தோம். எனவே காலம் செல்ல 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 மக்கள் பெரும்பாவங்கள் சிறுபாவங்களை எல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டார்கள். பெரும்பாவங்கள் அற்ப சாதாரணமான ஒரு சிறிய பாவங்களுடைய நிலைமைக்கு வந்துவிடும். இப்படியே இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது, உதாரணமாக வட்டியை உண்ணுவது அது சர்வசாதாரணம், வட்டி முறைமை சார்ந்த வியாபாரங்கள் அது இன்று தவிர்க்க முடியாத விஷயம், அது எல்லோரும் செய்தானாக வேண்டும். எனவே மார்க்கம் சம்பந்தப்படக்கூடாது, அதாவது அரபு மொழியில சொல்றது அல்மானியான்னு சொல்வது, அப்படி என்றால் அது இன்று எல்லா இடங்களிலும் பரவி வருகிறது. மார்க்கம் என்ன செய்யக்கூடாது, மார்க்கம் வாழ்க்கையுடன் சம்பந்தப்படக்கூடாது. மார்க்கம் எதுக்குள்ள இருக்கணும், மார்க்கம் வடக்கு ஸ்தலங்களுக்குள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். எப்படி தொழுகிறது, எப்படி ஜகாத் கொடுக்கிறது, இந்த விஷயங்களுக்குள்ள இருக்கணும். குடும்ப வாழ்க்கை அதுல மார்க்கம் சம்பந்தப்படக்கூடாது, பிசினஸ் அதுல வாழ்க்கை சம்பந்தம் மார்க்கம் சம்பந்தப்படக்கூடாது, அரசியல் அதுல மார்க்கம் சம்பந்தப்படக்கூடாது. அப்ப அதுல எது சம்பந்தப்படுறோம், அதுல நாம எப்படி அதை சட்டங்களை வகுக்கிறோமோ அப்படின். ஏன் இது ஏன் வருகிறது, மார்க்க சட்டங்கள் இந்த துறைகளுக்கு இப்போது ஒவ்வாது. எனவேதான் மனிதன் ஏராளமான மார்க்க விரோத செயல்கள் செய்து கொண்டிருக்கிறான். சரி, இப்படித்தான் மனிதன் போய் ஏராளமான பாவங்களை செய்து இன்று சமூகத்துக்கு என்னத்தை வழங்கி இருக்கிறான், மனிதனுடைய பகுத்தறிவால் சிந்தித்து வியாபார துறையிலே பிசினஸிலே வங்கி முறைமையிலே எதை சமூகத்துக்கு வழங்கியிருக்கிறான், என்ன முன்னேற்றகரமான சிட்டங்களை வைத்திருக்கிறான், இன்று என்ன நடந்திருக்கிறது, நம்முடைய கண்ணூடாக நாம் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று சில வங்கிகள் எதுவுமே இல்லாமல் துடைத்தறியப்பட்ட நிலையிலே காலியாக போயிருக்கின்றன. இன்று எத்தனை பேர் ஒரே நாளிலே தன்னுடைய முழு சொத்துக்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே, முழுமையாக இஸ்லாம் அனுமதிக்காத வட்டி முறைமை, ஏனே இஸ்லாம் தடை செய்த வியாபார முறைகளை அது வெளிரங்கத்திலே நல்லது போன்று மனசுக்கு நல்லாக இருக்கிறது, பகுத்தறிவுக்கு மற்றவனுடைய பொருளை வேகமாக எடுக்கலாம், எனவே அதிலே சமூகம் மூழ்கியது. இறுதியில் என்ன நடந்தது, இன்று என்ன எதை சமூகம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹு தஆலா வட்டியை வித்து வைக்க மாட்டான், வட்டி என்றது மிகப்பெரும் பாவம், அது சார்ந்ததை நிலைத்திருக்க வைக்க மாட்டான். எனவே நாம் பாருங்கள், அதாவது இப்போது சொல்வார்கள் அது ஃபுக்கா, அரபிலே ஃபுக்காஹான்னு சொல்லுவது. அப்படி என்றால் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சவர்க்காரத்தை தண்ணியில் கரைச்சி அதுக்குள்ளே ஒரு குழாயை விட்டு என்ன செய்வாங்கன்னா, ஊதி பெரிய பலூன் மாதிரி இது வரும், ஆனால் பெருசாக ஊதும் பெரிய முட்டை மாதிரி ஊதும். ஆனா என்ன நடக்கும், ஊதி வெளியில ஒருத்தர் பணம் உடஞ்சி விழுந்துடும். இவ்வளவு பெருசா இருந்துச்சு, எங்க அதுல துளிய கூட எடுக்க முடியாது. இன்று வட்டி முறையின் காரணமாக, இப்போது இருக்கிற முதலாளித்துவ முறையின் காரணமாக, இஸ்லாத்துக்கு முழுமையாக மாற்றமான இஸ்லாமிய பொருளாதார கொள்கைக்கு மாற்றமான முறையிலே அமைந்த இந்த பொருளாதாரம், அதுக்கு உதாரணம் இந்த முட்டை மாதிரி தான். இன்று பொருளியல் வல்லுநர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள், நீங்க நினைச்சு கொண்டிருந்த இந்த பெரிய வங்கிகள் என்றும் பொருளாதாரம் நினைத்துக் கொண்டிருந்த இந்த முட்டை மாதிரி, எந்த நேரத்தில் அது வெடிக்குமோ அப்ப நீங்க எதுவுமே இல்லாத ஒரு என்ன வெறும் கையோட தான் நிற்க வேண்டி வரும், எந்த நேரத்திலும் வெடிக்கலாம், அது திடீரென வெடிச்சிச்சு கிட்டத்துல. எனவேதான் நிறைய வங்கிகள்ல எதுவுமே இல்லாம, ஒரு சில தினங்களில் எதுவுமே இல்லை, ஒரு சில கம்பெனிகள்கிட்ட எதுவுமே இல்லை, தன்னுடைய கார்கள் வண்டிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகிலே நாம் இன்று மேற்குலக கலாச்சாரம், மேற்குலக நாகரிகம் அல்லது மேற்குலகம் வைக்கின்ற சட்ட திட்டங்களை பார்த்து மயங்கி போயிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக மேற்குலகையும் எல்லோரையும் படைத்து பராமரித்து பரிமாறித்து அதாவது பராமரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாயன் இருக்கிறான், அவன் வைத்த சட்டம் மாத்திரம்தான் எல்லா காலமும் சரி வரும். எனவேதான் நீங்க என்ன பாக்குறீங்க, இஸ்லாமிய பொருளாதார கொள்கை இன்று கொண்டு வரப்பட வேண்டும், அதுதான் சரி. அது மற்றவனுடைய பொருளை தூக்கி தன்னுடைய பையில் போட வேண்டும், குவிக்க வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம் அல்ல. மாறாக குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா விஷயத்திலும் நீங்கள் பார்க்கிறீர்கள். எனவே இந்த அழிவு ஏன், பொருளாதார ரீதியான சரிவு ஏன்? அதே போன்று பாருங்கள், இன்னொரு மார்க்க விரோத செயல் என்று சில அறிக்கைகளை பார்க்கிறோம். என்ன, அதாவது ஒரு 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 நாடு ஒரு நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் அதுக்கு மனித வளம் தேவை. மனித வளம் இல்லாமல் நாடு நிரந்தரமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்க முடியும், அதற்கு பிறகு இருக்க முடியாது. பொருளாதாரம் இருப்பது போன்று மனித வளம் தேவை. இன்று ஐரோப்பிய நாடுகள், அதாவது குடும்ப கட்டுப்பாடு அப்படி என்றெல்லாம் சென்றதன் பிறகு இன்று அவர்களிடத்திலே மனித வள பற்றாக்குறை, இன்னொரு 10 வருடங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு மனித பற்றாக்குறை, மனித வளம் பற்றாக்குறையை அவர்கள் எதிர்நோக்கிறார். அதாவது ஆப்பிரிக்க நாடுகளை எடுத்து பாருங்கள், மனித வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளை எடுத்து பாருங்கள், அங்கு ஆக குறைந்த 2% இருக்க வேண்டிய நாடுகளிலே 1% தான் இன்று இருக்கிறது அநேகமான நாடுகளிலே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வினுடைய தீனை புறந்தள்ளி மனிதன் தான் நினைப்பதுதான் சரி என்று போவாராக இருந்தால் எதிர்காலத்திலே மிகப்பெரிய அழிவுகளும் மிகப்பெரிய மாற்றங்களையும் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே மக்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த தீன், இந்த தீன் தான் ஐந்தல்லாஹி அல் இஸ்லாம், இஸ்லாம் என்கின்ற மார்க்கம். இதை தவிர அல்லாஹ் தஆலா வேற எந்த ஒரு மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எந்த ஒரு வாழ்க்கை முறையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எந்த ஒரு சட்டத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் யப்தகி யார் கைர் அல் இஸ்லாமி தீனன், அல்லாஹ்வினுடைய மார்க்கமான இஸ்லாமிய முறையை புறந்தள்ளி வேறொரு முறையை கையில் எடுத்தால் ஃபலயுக்பல மின், அவரிடத்தில் இருந்து அல்லாஹ் அதை ஏற்கப் போவதில்லை, அல்லாஹ் தஆலா உதறி தள்ளி விடுவான், வேறொரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே நேரத்தில் இந்த உலகிலே அதே நிலையில் மரணித்தால் வஹுவில் ஆகிரத்தி மினல் காசிரீன், அவர் மறுமையிலேயே மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாகத்தான் வருவார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாமே இந்த தீனில் தங்கியிருக்கிறது. எல்லாவற்றிலும் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் அமல்படுத்தப்பட வேண்டும், அவனுடைய சட்டத்திட்டங்கள் அமல்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் பாருங்கள். நமக்கு ஒரு ஒரு அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நிறைய சம்பவங்களை வாழ்க்கையிலே, அதாவது வரலாற்றில் நடந்த நிறைய கட்டங்களை சொல்லி தருகிறான். ஏன் என்று கேட்டால் நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்கா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி, நாம் நிறைய சமுதாயத்தை அழித்திருக்கிறோம், நிறைய சமுதாயம் அழிவுக்குள்ளாக இருக்கிறார், அவர்களின் அடையாளங்களை கூட இந்த பூமியிலே வைத்திருக்கிறோம், அதை நீங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், அவர்களின் முடிவு சரியான முடிவாக இருக்கவில்லை, மாறாக அழிவிலும் கேவலத்திலும் முடிந்தது. இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பிதம்பிஹி, இதற்கு காரணம் அவர்களுடைய மார்க்க விரோத செயல், பாவம். ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பி, எல்லோரையும் நாம் தண்டித்ததெல்லாம் பிதம்பி, பாவத்தால் தான், பாவம் தான் காரணம், மார்க்க விரோத செயல் தான் காரணம். ஃபமின்ஹும், சிலரை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபன், நாம் சிலர்களை கல் மலையால் அழித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவன் படைத்த நாயன், அவனுக்கு எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன், மலை மேகங்கள், மலை அதாவது மேக கூட்டங்கள் வருகின்ற போது நாம் நினைப்போம் இந்த மேகங்கள் நீரைத்தான் சுமந்து வருகின்றன, இல்லை, அல்லாஹு தஆலாவுக்கு இந்த மேகங்களிலே கற்களை சுமந்து வரக்கூடிய ஆற்றல் அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கிறது. எனவே பகுத்தறிவு என்ன செய்யாது, அல்லாஹ்வினுடைய சக்திக்கு முன்னால் கண்டுபிடிக்க முடியாது. எனவேதான் ஃபலம்மா ராவுஹு ஆரிலன் முஸ்தக்பில அவுதியத்திஹிம் காலு ஹாதா ஆரிலும் மும்திருனா, அவர்கள் அவர்களுடைய ஓடைகளை நோக்கி அந்த மேகங்கள் வருகின்ற போது இது மழை தரும் மேகங்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இல்லை, அது தண்டனையை தாங்கி வரும் மேகங்களாகும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அது தண்டனையை தாங்கி வந்த மேகங்களாகும். எனவேதான் அல்லாஹு தஆலா, நீங்கள் வானிலே இருந்து மழை பொழிவு நினைக்கிறீர்களா? இல்லை, ஒரு சிலருக்கு நாம் கல்லை பொழிவித்து தண்டித்திருக்கிறோம், அவர்கள் மழையாக பெற்றது கற்களைத்தான். எனவேதான் சிலர்களை கல் கல் மழை பொழிவித்து தண்டித்திருக்கிறோம், அவர்கள் அதற்கு காரணம் அவர்களுடைய பாவச்செயல். ஃபமின்ஹும் மன் அஹதத்ஹு ஸைஹது, இன்னும் சிலர் வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா, திடீரென பெரும் இடி சத்தத்தை கொண்டு அவர்களை நாம் நாசமாக்கினோம், ஒரு சத்தம், ஒரு சத்தத்தால் அவ்வளவு பேரும் அழிந்து விட்டார்கள் சத்தத்தால். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு சத்தத்தின் மூலமாகவும் பெரும் ஒரு சமுதாயத்தை அழித்திருக்கிறான். இப்படியும் நான் அழிப்பேன், இதற்கும் நான் சக்தி உள்ளவர். எனவே இவர்களும் பாவத்தின் மூலமாகத்தான் நாசமானார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த், இன்னும் சிலரை நாம் பூமிக்குள்ளே அப்படியே இழுத்துக் கொண்டோம், இழுத்து அவர்களை நாம் கேவலப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு காரணமும் அவர்கள் இப்படியான தண்டனைக்கு உண்டானதன் காரணமும் அவர்களுடைய பாவச்செயல் தான். வமின்ஹும் மன் அஹ்ரக்னா, இன்னும் சிலரை நாம் பெரும் வெள்ளத்திலே மூழ்கடிக்க வைத்து நாசமாக்கி இருக்கிறோம். இது பல வகை தண்டனை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா கான அல்லாஹு லியஸ்லிமஹும், அல்லாஹ் தஆலா அநீதி செய்ய மாட்டான். நீங்க நினைக்கிறீங்களா இது அநீதி, அல்லாஹ் தஆலா இப்படி தண்டித்திருக்கிறான், இது அநீதியா என்று நாம் நினைக்க கூடாது. எனவே இப்படி நினைக்க கூடாது என்பதற்கு அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கிறான் அந்த வசனத்தை, என்ன கல்மலை வெள்ளம் பேரடி சத்தம், இப்படியெல்லாம் அழித்திருக்கிறார்களே, இப்படியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறார்களே என்று நாம் நினைக்க கூடாது. ஏன் இப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா கான அல்லாஹு லியஸ்லிமஹும், அல்லாஹ் தஆலா அநீதி செய்யவேவனாக இல்லை. ஏன், அவனுடைய இரக்கம் முந்தியது, அவனுடைய அருள் முந்தியது, அவன் மனிதர்களை அழிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்று விரும்பாதவன். எனவே தான் வமா கான அல்லாஹு லியஸ்லிமஹும், அல்லாஹ் அவர்களை தண்டி அவர்களுக்கு அநியாயம் செய்வோராக இருக்கவில்லை. வலாகின், ஆனால் கானு அன்ஃபுஸஹும் யஸ்லிமூன், அவர்கள் தான் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை மறந்து இறை தூதர்களை நம்பாமல், இறை தூதர்கள் கொண்டு வந்த வசனங்களை நம்பாமல் பொய்ப்பித்து விட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் சபதம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களை இப்படியான பாவங்களின் மூலமாக தண்டித்திருக்கிறான். எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவச்செயல் இந்த பூமியிலே அதிகரிக்கின்ற போது அந்த மனிதன் எவ்வாறு நோக்கப்படுகிறார் என்பதை சொல்கிறார்கள். புகாரிலே சஹீஹ் புகாரிலே இடம்பெற்றுள்ள செய்தி, இன்னல் ஃபாஜிர, ஒரு பாவி பாவத்திலே மூழ்கி இருக்கின்ற ஒரு மனிதன், இவன் மரணித்தால் தஸ்தரீஹு மின்ஹுல் இபாத், ஒரு பாவியாக இருக்கிறான், மார்க்கம் கிடையாது. இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தால், வாழ்ந்து மரணித்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவனிடம் இருந்து இஸ்தராஹத், அப்படி என்ன ஓய்வு பெறுகின்றன, நிம்மதி அடைகின்றன. என்ன என்னவாம், அல் ஐபாத், மக்களும், வல் விலாத், நாடும், ஒஷஜர், மரங்களும், ஒத்தவாப், ஏனைய பிராணிகளும் மிருகங்களும் எல்லாமே ஒரு பாவி மரணித்து போய்விட்டால், இந்த உலகை விட்டு விட அதாவது உடைபெற்று விட்டால், இந்த எல்லாமே நிம்மதி பெறுகின்றன, அமைதி பெறுகின்றன. இவன் போய்விட்டான், இவன் தொலைந்து விட்டான், இவன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தகுதி இல்லை, இவன் அல்லாஹ் படைத்த பூமியிலே இருந்து கொண்டு அவன் படைத்த காற்றை சுவாசித்துக் கொண்டு அவனுடைய உணவை உண்டு கொண்டு இவ்வளவு பிற பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, இவன் இந்த பூமியிலே வாழ்வதற்கு அருகதையற்றவன், இவன் என்றுடன் தொலைந்தான். எனவே எல்லாமே சந்தோஷம் அடைகின்றான். எனவே இதை இன்னும் விளக்கும் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ கதாதா ரழியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கும் செய்தியில் சொல்கிறார்கள், இது புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றுள்ள செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவர்களுடைய தோழர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது ஒரு மனிதர் ஒரு ஜனாசா அங்கு போய்கொண்டிருக்கிறது, ஜனாசாவை சுமந்து கொண்டு போகிறார். இப்போது நபியோ அங்க திடீரென்று சொன்னாங்க, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன், ரெண்டு சொல் சொன்னாங்க, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன். இப்போது கேட்டாங்க அங்கிருந்த மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, மல் முஸ்தரீஹ், முஸ்தரீஹ் என்றால் யார், வல் முஸ்தராஹு மின், முஸ்தராஹ் என்றால் யார், ரெண்டு சொல் சொன்னீங்க. முஸ்தரீஹ் என்றால் சொல் ரீதியாக என்ன அர்த்தம், முஸ்தரீஹ் என்றால் நிம்மதி பெற்றது அல்லது நிம்மதி அமைதி பெற்றவன், ஆறுதல் பெற்றவன் என்று அர்த்தம். முஸ்தராஹ் என்று சொன்னால் அவனிலிருந்து ஆறுதல் பெற்றது அல்லது அவனிடமிருந்து நிம்மதி பெற்றது என்று அர்த்தம். ஜனாசா போகுது, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒன்று நிம்மதி பெற்றவன் அல்லது அவனிடமிருந்து நிம்மதி பெறப்படும். இவ சஹாபாக்கள் கேட்காங்க, யா ரசூலல்லாஹ், என்ன விளக்கம், ரெண்டு சொல்லும் என்ன, ஏன் சொன்னீங்க. இப்ப நபி அவங்க விளக்கப்படுத்துறாங்க, அல் முஸ்தரீஹ், முஸ்தரீஹ் நிம்மதி பெற்றவன் என்று, அமைதி பெற்றவன் என்று நான் ஏன் சொன்னேன். அப்ப சொல்றாங்க, அல் ஆபிதுல் முஃமினு, ஒரு மூமினான அடியார், பூரணமான ஈமான் உள்ள அடியார். ஏன் பூரணமான ஈமான் உள்ள அடியார் சொல்றாங்க என்று கேட்டால், பூரணமான ஈமானுடன் வாழ்ந்தவன் தான் உண்மையாக அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவனாக இருப்பான். இந்த உலகிலே இருந்து விடைபெறுகின்ற போது அவன் சுவனத்துக்கு அருகதையானவனாக, அல்லாஹ்வினுடைய ரஹமத்துக்கு அருகதையானவனாக இருப்பான். ஏன் தெரியுமா? ஈமான், ஈமான்ங்கிறது உள்ளத்தில் உள்ள ஒரு வகையான சக்தி. அது என்ன செய்யும்? அது பாவங்களிலிருந்து விடுபடுறதுக்காக போராடும். அப்ப ஒவ்வொரு ஆளுடைய ஈமானுடைய அளவுதான் அவருடைய தக்குவாவினுடைய அளவு. இவரிடத்திலே ஒருவர் அவரிடத்தில் இருக்கின்ற ஈமான் பெரும் பாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு போதாது. எனவே அவர் சிறிய பாவங்களை விடுவாரு, பெரும் பாவங்கள் வரக்குள்ள விழுந்துருவார். ஏன்? அவருடைய ஈமானுடைய பவர் போதாது, அதுக்கு முன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் செய்வார்கள், வியாபாரம் என்று வரும்போது அந்த இடத்திலே ஹராம் ஹலால் பேண முடியாதவர்களால். ஏன் கேட்டால், அந்த ஈமானுடைய பவர் அவங்க அந்த ஹலால் ஹராம் வியாபாரத்திலே போயிடுவதுன்ற அளவுக்கு போதாது, அவருடைய பவர் போதாது. எனவே ஈமான் போல படித்தரும். அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஈமான் பூரணமாக முயற்சி செய்ய வேண்டும். எல்லா குற்ற செயல்களுக்கு முன்னால் நின்று முடிக்கக்கூடிய ஈமானை வளர்க்க வேண்டும். சாதாரண ஒரு மூமின் சில நேரத்தில் என்ன செய்வான்? அவனுக்கு மனிதன் என்ற வகையில் என்ன நடக்கும்? தவறுகள் நடக்கும். அப்படி இல்லை என்றால் நாம் மலக்குகளாக மாறிவிடுவோம். பாவமே இல்லாவிட்டால் மனிதன் என்பது, மனிதன் என்றாலே ஒரு சில நேரம் நடக்கணும், பாவம் நடக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா அவங்க எப்படி இருக்கா இருப்பாங்கிறது சொல்லித்தாரான். அப்படி நடந்தாலும் இந்த மோமினா மோமினான மக்கள் எப்படி இருப்பார்கள் சொல்லி தருகிறான். உதாரணமாக அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் சொல்லுகின்ற போது வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன் அவ் ظலமூ அன்ஃபுஸஹும் ذكرல்லாஹ். அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அல்லது தமக்கு அநீதி செய்துவிட்டால் அப்படி என்றால் பாவத்தின் மூலமாக ذكرல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி விடுவார்கள். فاستغفروا لذنوبهم, பாவங்களுக்காக இஸ்திக்பார் செய்து விடுவார்கள். அப்ப ஒரு மூமின் எப்படி இருப்பான்? மனிதன் என்ற வகையில் சில நேரம் அவனை மிகைக்கும் அவனுடைய உள்ளம், அவனுடைய மன உச்சை. ஷைத்தான் என்ன செய்திருவான்? சில நேரம் வென்றுவான். அப்ப என்ன நடக்குமாம்? ஓ, இதை நான் செய்து விட்டேனே, உடனடியாக அல்லாவை ஞாபகப்படுத்தி விடுவார்கள். இதை நான் செய்து விட்டேன், உள்ளத்தால் வருந்துவார்கள், உடனே பாவம் மன்னிப்பு தேடிக் கொள்வார்கள், உடனே அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு விடுவாங்க. இது மோமிங்களுடைய நிலைமை. ஆனால் பாவிகள், ஈமான் பலவீனமானவர்கள் நின்று முடிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வராது. எனவேதான் சில மக்களுடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு போய்விட்டது கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உள்ளங்களுக்கு உதாரணம் சொல்றாங்க. எப்படி என்று கேட்டால், முஸ்லீம்ல வர செய்தி, சில உள்ளங்கள் எப்படி மாறிவிடுமாம்? இது இப்போது இந்த கப் இருக்கிறது, இதுக்குள்ள இப்ப எதையும் ஊத்தலாம், இது நிரப்பப்படாமல் இருந்தால் இதுக்குள்ள எதையும் ஊட்டலாம், எடுக்கும். இதை கவிழ்த்து மூடி வைத்தால் எதுன்னு ஊட்டினாலும் நடக்கும், நிக்குமா வெளியில போகுமா? எதையும் எடுக்காது. இதே போல சிலாக்களுடைய உள்ளம் மாறிவிடும். அவங்களுக்கு நன்மையான விஷயம் எதுவுமே உள்ளத்துல ஏறாது, எதுவுமே ஏறாது. பாவம் செய்து 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 போகும்போது உள்ளம் எதையும் ஏற்றுக்கொள்ளாது. சில நேரம் சில இடங்களில் போய் இன்று பயானுக்கு வாங்க என்று கூப்பிட்டால் சில மக்கள், கிழமையில் ஒரு தரம் பயான் நடக்கிறது வாங்க என்று அழைத்தால் சில மக்கள் என்ன சொல்லுவார் என்று கேட்டால், என்ன நாட்டில் தான் கூப்பிட்டானுகள், இங்கே வந்து விட மாட்டானுகளோ? அப்ப என்ன பதில் சொல்லுவாங்க? நாங்க உழைக்கத்தான் வந்திருக்கிறோம், இங்கே பயான் கேட்க வரலே, அப்ப என்னத்துக்கு கூப்பிட வாருங்க, எங்களுக்கு இயலாது. அப்ப அந்த அளவுக்கும் உள்ளமுள்ள முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு உள்ளங்கள் கட்டி கொடுக்கின்றன. ஏனென்று கேட்டால் உலக ஆசை, மன உச்சை, பாவங்கள் அதிகரித்ததன் காரணமாக உள்ளங்களில் இப்படியான விஷயங்களை, சில நேரம் வேலை, சில நேரம் சூழ்நிலை காரணமாக பின்வாங்கலாம். ஆனா இந்த அளவுக்கு பேசக்கூடிய மக்கள் உள்ளத்தில் ரொம்ப ஈமான் பலவீனமானவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமான் உறுதியாக இருந்தால் பாவங்களை தடுக்கும். இப்ப நபி அவங்க சொல்றாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹு முஃமின். பாருங்க, பூரண ஈமானுடன் இருக்கும் போது ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டான். என்னத்தை காட்டுது? விபச்சாரத்திலே ஈடுபடுகின்ற போது அவருடைய உள்ளத்திலே ஈமான் இல்லாமல் இருக்கிறது, ஈமான் தள்ளி நின்று விடுகிறது. ஈமான் ரொம்ப பலவீனப்பட்ட நேரத்தில் தான் அவன் விபச்சாரத்திலே விடுகிறான். நம்பியும் பூரணமான ஈமான் இருக்கின்ற நிலையில் ஒரு மனிதன் விபச்சாரத்தில் விட மாட்டான். மீண்டும் சொல்றாங்க, வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹு முஃமின். பூரணமான ஈமான் உள்ளத்தில் இருக்கின்ற போது அவன் திருட மாட்டான். அப்ப திருட்டை தடுப்பதற்கு ஒரு ஈமான் இருக்கிறது, ஈமானுடைய ஒரு பவர் இருக்கிறது. அது குறையும் போதுதான் இவன் என்ன செய்கிறான்? இந்த பாவத்தை செய்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, முஸ்தரிஹ், நிம்மதி பெற்றவன் ஏன் சொல்கிறேன். இந்த செய்தியை மாத்திரம் நாம சொல்லி முடித்துக் கொள்வோம். முஸ்தரிஹ் என்று ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், அல் ஆபிதுல் முஃமின், உண்மையான பூரணமான ஈமான் உள்ள ஒரு அடியான் மரணித்தால், எஸ்தரிஹு மின் நஸபி துன்யா, அவன் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள் இருந்து நிம்மதி பெறுகிறான், அமைதி பெறுகிறான், நிம்மதி அடைகிறான். எனவேதான் நான் முஸ்தரி, நிம்மதி பெற்றவன் சொன்னேன். அப்ப நல்ல மோமின், சிறந்த மோமின், அல்லாஹ்வு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு மனிதர் மரணிச்ச கவலைப்படுத்தவில்லைங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஏன்னா அவன் இனித்தான் நிம்மதி பெறப்போறான், இனித்தான் சந்தோஷம் அடைய போறான். எனவே நீங்க அழத்த இல்லை, கவலைப்பட தேவையில்லைங்கிறாங்க. எனவேதான் நான் முஸ்தரி சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் இருக்கின்ற போது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா வா கர்பா பதா, தந்தைக்கு என்ன சிரமமா இருக்கிறது, என்னால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாங்க, மரண வேதனையால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொந்த மகள், எனவே அதை பார்க்காமல் கவலையுடன் அரபு மொழியை ஒருவரை பார்த்து அனுதாபப்பட்டு கவலைப்பட்டு பேசுகின்றவர்களை தான் வா என்ற வா அபத்தா என்னாங்க. ஆமாம், எனக்கு என்ன சிரமமா இருக்கிறது அப்படி சொல்லி